டிரான்ஸ்வெல் ரேடியோவின் காலை தமிழ் ஒலிபரப்பிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
வேத ஆராய்ச்சி நேயர்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த உலகில் ஏன் தான் வாழ்கிறேனோ என்று வாழ்க்கையில் வெறுப்புற்று வானொலி பெட்டிக்கு முன்பாக உட்கார்ந்து வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியை கேட்க ஆவலோடு காத்திருக்கும் நண்பரே, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. உங்கள் துக்கத்தை தேவன் சந்தோஷமாக மாற்றுவார்.
வேத ஆராய்ச்சி என்னும் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான நண்பர்களே, இந்த நாட்களிலே வெளிப்படுத்தின விசேஷத்திலிருந்து நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை கற்றுக்கொண்டிருக்கிறோம். இன்று வெளிப்படுத்தின விசேஷம் 15 அதிகாரத்திலிருந்தும் கற்றுக்கொள்ளப் போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 15 அதிகாரம் பரலோகத்திலே இடம்பெறும் மற்றும் ஒரு அடையாளத்தை தெரிவிக்கின்றது. இறுதி 7 வாதைகளுடன் 7 தூதர்கள் காணப்படுகிறார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 15 அதிகாரம் மற்றும் 16 அதிகாரம் ஆகிய 2 அதிகாரங்களிலும் 7 கோப கலசங்களும் கலந்து காணப்படுகின்றது. மிகவும் கொடூரமான சம்பவங்கள் இனிமேல்தான் இடம்பெறப் போகின்றது. 7 முத்திரைகள், 7 எக்காலங்கள், 7 பிரமுகர்கள் ஆகியவற்றை பார்த்தோம். இப்பொழுது காணப்படுகின்ற 7 கோபாக்கினையின் கலசங்களே எல்லாவற்றிலும் மோசமானதாக இருக்கின்றது. வெளிப்படுத்தின விசேஷத்திலேயே சிறிய அதிகாரமாக காணப்படுகின்ற 15 அதிகாரம் மகா உபத்திரவ காலத்தில் இறுதியாக காணப்படுகின்ற தொடர்ச்சியான தீர்ப்புகளுக்கு முன்னுரையாக அமைகின்றது. இதற்கு முன்பாக காணப்பட்ட எல்லா நியாய தீர்ப்புகளை காட்டிலும் இதுவே மிகவும் கடுமையான பால்கடிப்பாயிருக்கிறது. மகா உபத்திரவ காலத்தின் நோக்கம் நியாய தீர்ப்புதான். இது சபையை தூய்மைப்படுத்துவதற்கல்ல, சாத்தானுக்கு அவனுக்கான கடைசி தருணம் கொடுக்கப்படுவதற்காக ஏற்படுத்தப்பட்டுள்ளது. தேவனுடைய அற்புதமான முடிவில்லாத கிருபையின் நிமித்தமாக சபையை இந்த உபத்திரவ காலத்திற்கு முன்னதாகவே எடுத்துக் கொள்கிறார். அவருடைய கிருபையை நாம் ஏற்றுக்கொள்ள ஆயத்தம் என்றால் உபத்திரவ காலத்திற்கு தப்பித்துக் கொள்வோம். தேவ கோபாக்கினையின் கலசங்கள் விசுவாசிகள் எதிர்பார்த்து காத்திருக்கின்ற ஆனந்த பாக்கியம் அல்ல. நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகா தேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது என்று அப்போஸ்தலனாய பரிசுத்த பவுல் தீத்துவுக்கு எழுதும் பொழுது 2 அதிகாரம் 13 வசனத்தில் எழுதியிருக்கிறார். நாம் தேவன் பேரில் கொண்டுள்ள அன்பிலே வளருவோம் என்றால் மகா உபத்திரவ காலமாகிய நியாய தீர்ப்பை கண்டு நாம் கலங்க வேண்டியதில்லை. கிறிஸ்துவை உண்மையாக நம்பி விசுவாசிக்கிறவர்கள் அதன் வழியாக கடந்து செல்வதில்லை. ஆனால் ரட்சிக்கப்படாதவர்கள், இயேசு கிறிஸ்து தங்களுடைய பாவத்திற்காக மரித்து தண்டனையை ஏற்றுக்கொண்டார் என்பதை உள்ளத்திலே நம்பாதவர்கள் இத்தகைய துன்பங்களின் வழியாக கடந்து செல்வார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவ கோபாக்கினையின் கலசங்கள் ஊற்றப்படுவதற்கு முன்பாக விசுவாசிகளின் மனதிலே அந்தி கிறிஸ்துவை எதிர்த்து நிற்க முடியுமா என்ற கேள்வி எழும்பலாம். இந்த கேள்விக்கான பதில் இங்கே கூறப்பட்டிருக்கிறது. அந்தி கிறிஸ்துவை எதிர்த்து தைரியமாக நிற்கின்றவர்கள் காணப்படுவார்கள். முதலாவதாக மகா உபத்திரவ காலத்தின் கடைசி நியாய தீர்ப்புக்கான ஆயத்தத்தை குறித்து பார்ப்போம். உபத்திரவ கால பரிசுத்தவான்கள் தேவனை தொழுது கொள்கிறார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 15 அதிகாரம் முதல் 4 வசனங்களிலே உபத்திரவ காலத்திலும் பரிசுத்தவான்கள் தேவனை தொழுது கொள்கிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் தேவன் பரிசுத்தமும் நீதியுமுள்ளவராக இருக்கிறார். இது மற்றும் ஒரு இடைச்செருகலாகும். கவனியங்கள், வாசிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 15 அதிகாரம் முதலாம் வசனம், பின்பு வானத்திலே பெரிதும் ஆச்சரியமுமான வேறொரு அடையாளமாகிய கடைசியான 7 வாதைகளையுடைய 7 தூதரை கண்டேன். அவைகளால் தேவனுடைய கோபம் முடிகிறது. இதனுடன் மகா உபத்திரவ காலம் முடிவடைகின்றது. பின்பு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருவதை நாம் பார்க்கலாம். இங்கே கண்டேன் என்பது இன்னமும் யோவான் இந்த காட்சிகள் அனைத்தையும் பார்த்துக் கொண்டிருக்கிறார் என்பதை தெரிவிக்கிறது. இந்த பூமியிலே மனிதனின் குறுகிய வாழ்நாட்களின் முடிவு இவ்விதமாக இருக்கின்றது என்பதை குறித்த இறுதி ஒத்திகையை பார்த்துக் கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, வேறொரு அடையாளமாகிய என்று சொல்லியிருக்கிறார். இது வெளிப்படுத்தின விசேஷம் 15வது அதிகாரத்தை வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரத்துடன் இணைக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரமும் கூறுகின்ற முதல் அடையாளம் இஸ்ரவேலை குறிக்கின்றது. இந்த ஏழு தூதர்கள் அறிவிக்கின்ற ஏழு வாதைகளும் கிறிஸ்து வருவது வரையிலான நியாய தீர்ப்போடு இணைந்ததாய் இருக்கின்றது. இதைத்தான் 19வது அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம் முதல் கிறிஸ்து திரும்பவும் வருவது வரையிலான சம்பவங்கள் அனைத்தும் ஒன்றுடன் ஒன்று இணைந்ததாகவே காணப்படுகிறது. அடுத்தடுத்து வரிசையான சம்பவங்களாக அல்ல, கூறப்பட்ட சம்பவங்களே திரும்பவுமாக விரிவாக மேலும் பல விளக்கங்கள் சேர்ந்ததாக கூறப்பட்டுள்ளது. இது பரிசுத்த ஆவியானவரின் தனிப்பட்ட அடையாளமாகும். இதனை ஆதியாமம் முதலாம் இரண்டாம் அதிகாரங்களிலே நாம் பார்க்கலாம். ஆதியாமம் முதலாவது அதிகாரம் சிருஷ்டிப்பை ஏழு நாட்களில் தேவனுடைய கரத்தின் கிரியைகளை அறிவிக்கிறது. ஆதியாமம் இரண்டாவது அதிகாரத்திலே பரிசுத்த ஆவியானவர் மனிதன் சிருஷ்டிக்கப்பட்டதை மேலும் பல விளக்கங்களுடன் கூறுகின்றார். இது முக்கிய அம்சங்களை திரும்பவும் தொகுத்துரைத்தல் என்னும் விதியாகும். இந்த விதி வேதாகமம் முழுவதிலும் காணப்படுகிறது. மற்றும் ஒரு உதாரணமாக மோசேயின் நியாயப்பிரமாணங்கள் யாத்ராம புத்தகத்திலும் திரும்பவுமாக உபாகம புத்தகத்திலும் மேலும் சில விளக்கங்களுடன் 40 வருடங்களாக இஸ்ரவேல் புத்திரரின் வனாந்தர வாழ்க்கையின் அனுபவங்களை மேலும் பல விளக்கங்களுடன் கூறுகின்றது. மேலும் புதிய ஏற்பாட்டிற்குள்ளே வரும்பொழுது ஒன்றல்ல இரண்டல்ல நான்கு சுவிசேஷங்கள். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த பூமிக்கு மனிதனாக வந்த மகிமையான கிறிஸ்துவின் மகிமையை நான்கு விதங்களிலே கூறுகின்றது. பூமிக்கு தள்ளப்பட்ட சாத்தான் எஞ்சியிருக்கின்ற இஸ்ரவேலர்களின் மீது தனது கோபத்தை காட்டுகின்றான். கடைசியாக இரண்டு மிருகங்களை அனுப்பி இந்த உலகத்தில் தனது ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்கான கடைசி போராட்டத்தை போராடுகின்றான். பின்பு தேவன் தனது கடைசி கோபாக்கினையை வெளிப்படுத்தி உலகத்தின் பாவத்திற்கு முடிவு கட்டுகிறார். சங்கீதம் 110:1 பாருங்கள். கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரசத்தில் உட்காரும் என்றார். வெளிப்படுத்தின விசேஷம் 15வது அதிகாரம் முதல் வசனத்தின் இறுதியிலே முடிகிறது என்ற வார்த்தையை பார்க்கிறோம். முடிகிறது என்பது கிரேக்க மொழியிலே நடந்து முடிந்ததாக, அதாவது வருங்காலத்திலே இடம்பெறப்போகும் சம்பவத்தை அறிவிப்பதாக அமைந்துள்ளது. அது மட்டுமல்ல, தேவனுடைய கோபம் என்பது மகா உபத்திரவ காலத்தின் கடைசி நியாய தீர்ப்பை குறிக்கிறது. தேவன் கோபம் கொள்வதற்கு தாமதிக்கிறார், ஆனால் இங்கு அவரின் நீடிய பொறுமை முடிவடைகின்றது. கோபாக்கினையின் கடைசி நாட்களின் நியாய தீர்ப்பு தேவனிடத்திலிருந்து உண்டாகுகிறது, அல்லது மிருகத்திடமிருந்தோ உண்டாகவில்லை. இது தேவனுடைய சிங்காசனத்திலிருந்து நேரடியாக வருகிறது. ஏன் தெரியுமா? தேவாதி தேவனே நியாயம் தீர்ப்பார். வெளிப்படுத்தின விசேஷம் 15வது அதிகாரம் 2வது வசனத்தை பாருங்கள். அண்டியும் அக்னி கலந்த கண்ணாடி கடல் போன்ற ஒரு கடலையும் மிருகத்திற்கும் அதன் சொரூபத்திற்கும் அதன் முத்திரைக்கும் அதன் நாமத்தின் லக்கத்திற்கும் உள்ளாகாமல் ஜெயங்கொண்டவர்கள் தேவ சுரமண்டலங்களை பிடித்துக் கொண்டு அந்த கண்ணாடி கடல் அருகே நிற்கிறதையும் கண்டேன். இங்கே அக்னி கலந்த கண்ணாடி கடல் என்பது மகா உபத்திரவத்தின் நாட்களிலே மிருகத்தால் ஏற்பட்ட பயங்கரமான துன்பத்தை குறிப்பதாக இருக்கின்றது. இந்த வேளையில்தான் மிருகத்தின் முத்திரை பெறாதவர்கள் வாங்கவும் விற்கவும் முடியாத காலமாகும். அந்நாட்களிலே உண்பதற்கு தேவையான பொருட்களை வாங்குவதே மிகவும் கடினமாகும். இதன் காரணமாகவே ஒலிவ மலை சம்பாஷணையிலே மகா உபத்திரவ காலத்தை குறித்து கூறும்போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் கொடுக்கிறவனும் தன் பலனை அடையாமல் போவதில்லை என்று கூறுகின்றார். அந்நாட்களிலே இந்த 144,000 பேரிலே ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் கொடுக்கிறவனும் குற்றவாளி என்று தீர்க்கப்பட்டு மிருகத்தால் துன்புறுத்தப்படுவான். அந்நாட்கள் மிகவும் கடினமான நாட்கள். மகா உபத்திரவ நாட்களை கடந்து செல்ல முடியுமா? முத்திரையிடப்பட்டவர்கள் மாத்திரமே அந்நாட்களை கடந்து செல்ல முடியும். இந்த காலத்தில் ஏராளமானோர் கொல்லப்பட்டு இரத்த சாட்சிகளாக மரிப்பார்கள். 144,000 பேரும் இயேசுவிற்காக தங்கள் ஜீவனை கொடுப்பார்கள். அவர்கள் மரண பரியந்தம் கிறிஸ்துவிற்கு உண்மை உள்ளவர்களாக இருப்பார்கள். நாம் முன்பு பார்த்தது போன்று இந்த 144,000 பேரும் ஆட்டுக்குட்டியானவருடன் சீயோன் மலையிலே காணப்படுவார்கள். ஜெயம் கொண்டவர்கள் என்பது மகா உபத்திரவ கால பரிசுத்தவான்களை குறிப்பிடுகிறது. இவர்கள் பூமியில் காணப்பட்ட அக்னி உபத்திரவங்களின் மத்தியிலும் தங்கள் ரட்சிப்பை இழந்துவிடாமல் காத்துக் கொண்டவர்கள். அவர்கள் தேவ சுரமண்டலங்களை உடையவர்களாக இருக்கிறார்கள். அடுத்த 2 வசனங்களிலேயும் இவர்கள் பாடுவதை பார்க்கலாம். அருமையான சகோதரனே, சகோதரியே, நாம் இந்த மகா உபத்திரவ காலத்திற்குள்ளாக இல்லை. ஆனால் இந்த நாட்களிலும் கூட உங்கள் இருதயத்திலே கசப்பான வேர் இருப்பதினால் கலக்கம் ஏற்படுகிறதா? இது எளிதில் ஏற்படக்கூடியது என்பதனாலே எபிரேயர் 12:15 வசனம் இதனை குறித்து நம்மை எச்சரிக்கின்றது. இந்த உலகத்திலே நாம் வாழும்பொழுது ஒருவரை குறித்து ஒருவருக்கு கசப்பு ஏற்படுவது உண்டு. அப்பொழுது நாம் ஜபம் செய்ய வேண்டும். மகா உபத்திரவ காலத்திலே வாழ்ந்த அந்த பரிசுத்தவான்கள் பாடக்கூடும் என்றால் நாம் இன்று நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற எந்த சூழ்நிலையிலேயும் எல்லாவற்றின் மத்தியிலேயும் பாடக்கூடியவர்களாக காணப்பட முடியும். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, ஒருவேளை என்னுடைய சூழ்நிலை வேறு யாருக்கும் இருந்தால்தான் தெரியும் என்று நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் உங்களுடைய சூழ்நிலையின் மத்தியிலேயும் நீங்கள் கர்த்தருடைய பிள்ளையாய் இருப்பதனாலே ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் என்பதை மறந்துவிட்டீர்களா? சற்றே எண்ணி பாருங்கள், அதை உணர்ந்து கொள்வீர்கள் என்றால் இந்த சூழ்நிலையிலேயும் நீங்கள் அவரை பாடி துதிக்க முடியும். எத்தனையோ கர்த்தருடைய பிள்ளைகள் இன்றைக்கும் தங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளின் மத்தியிலே ஆண்டவரை துதிக்கிறார்கள், ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறார்கள். சங்கீதம் 30:5 சங்கீதக்காரன் இவ்விதமாக சொல்கிறார், அவருடைய கோபம் 1 நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற்காலத்திலே களிப்புண்டாகும். உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பாடத்தை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் மாத்திரமே அன்றி மற்றபடி தேவன் உங்களுடைய பாதையிலே ஒருவரையும் பகைவனை கூட அனுமதிப்பதில்லை. ஒரு தெளிவான நோக்கத்திற்காக, உங்களை மேலும் சீர்படுத்துவதற்காக மாத்திரமே இதனை அனுமதிக்கிறார். சாத்தானின் சூழ்ச்சி வலையிலே விழுந்து நமது ரட்சிப்பின் சந்தோஷத்தை இழந்துவிடாதபடி நாம் ஜெபிக்க வேண்டும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான நண்பனே, உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் கடந்து வருகிற பாடுகளின் மத்தியிலே ஏன் எனக்கு இது நேரிடுகிறது என்று சொல்லி நீங்கள் கலங்காதபடி ஆண்டவருடைய பரிசுத்த சன்னிதானத்திலே அமர்ந்திருந்து காத்திருங்கள். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே நடக்கும் காரியங்களை குறித்து உங்களுக்கு தெளிவை நிச்சயமாய் கொடுப்பார். இப்பொழுது வெளிப்படுத்தின சேஷம் 15:3-4 வசனங்களை வாசிக்கிறேன். அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரனாகிய மோசேயின் பாட்டையும் ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டையும் பாடி, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, தேவரீருடைய கிரியைகள் மகத்துவமும் ஆச்சரியமுமானவைகள், பரிசுத்தவான்களின் ராஜாவே, தேவரீருடைய வழிகள் நீதியும் சத்தியமுமானவைகள், கர்த்தாவே, யார் உமக்கு பயப்படாமலும் உமது நாமத்தை மகிமைப்படுத்தாமலும் இருக்கலாம்? தேவரீர் ஒருவரே பரிசுத்தர், எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள், உம்முடைய நீதியான செயல்கள் வெளியரங்கமாயின என்றார்கள். மோசேயின் பாடலை நாம் படிக்க வேண்டுமென்றால் அதை யாத்திராமும் 15:21 வசனங்களிலே பார்க்கலாம். மற்றும் உபாகமும் 32:1-43 வசனங்களிலேயும் பார்க்கலாம். இரண்டு பாடல்களுமே தேவனின் விடுதலை, தேவனின் ரட்சிப்பு மற்றும் தேவனின் உண்மை ஆகியவற்றை எடுத்துக் கூறுகிறது. ஆட்டுக்குட்டியானவரின் பாடல் என்பது கிறிஸ்துவை மீட்பராக புகழ்ந்து பாடி துதிக்கின்றது. இதைத்தான் வெளிப்படுத்தின சேஷம் 5:9-12 வசனங்களிலே நாம் பார்த்தோம். வெளிப்படுத்தின சேஷம் கிறிஸ்துவை மையமாக கொண்டது. எனவே 4 குதிரை வீரர்கள் அல்லது 7 எக்காலங்கள், 7 பிரமுகர்களை குறித்து நாம் கலங்க வேண்டியதில்லை. அல்லது இந்த தேவ கோபாக்கினையின் 7 கலசங்களின் மீதும் நமது சிந்தையை பதிக்க வேண்டியதில்லை. கிறிஸ்துவை மாத்திரமே நாம் நோக்கி பார்க்க வேண்டும். அவரே எல்லாவற்றிற்கும் பொறுப்பானவராக இருக்கின்றார். அவரே நமது ஆண்டவர். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தம், இயேசு கிறிஸ்துவின் மகிமை ஆகியவை வெளிப்படுத்தப்படுவதை வெளிப்படுத்தின விசேஷத்திலே நாம் பார்க்கிறோம். எனக்காகவும் உங்களுக்காகவும் மனிதனான ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே தனது கரத்தை பிதாவின் கரத்தோடும் தனது அடுத்த கரத்தை மனிதனின் கரத்தோடும் வைத்து இருவரையும் ஒன்றாக இணைக்கக்கூடியவர். இயேசு கிறிஸ்து இதனை செய்யக்கூடும், ஏனென்றால் அவர் கர்த்தர். கர்த்தாவே, யார் உமக்கு பயப்படாமலும் உமது நாமத்தை மகிமைப்படுத்தாமலும் இருக்கலாம்? நமது நாட்களில் விசுவாசிகளின் மத்தியிலேயும் கூட தேவனுக்கு பயப்படும் பயம் சிறியதளவே காணப்படுகிறது. தேவன் அன்புள்ளவர் என்பதே நம்மத்திலே அதிகமாக கூறப்படுவதால் தேவ பயம் இல்லாமல் போய்விட்டது. தேவன் அன்புள்ளவர்தான், அதே வேளையிலே தேவன் பரிசுத்தமுள்ளவர். தேவன் தன் ஜனங்கள் மத்தியிலே அவர்களோடு செயல்படுகின்றார். தேவனுடைய பிள்ளை என்பதனாலே தன் விருப்பம் போல எதையும் நாம் செய்யக்கூடாது. தேவன் பயப்படத்தக்கவர். நமது தேவன் பரிசுத்தமுள்ள தேவன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, நாம் கர்த்தருக்கு பயப்படும் பயத்திலே எவ்வளவு தூரம் வளர்ந்திருக்கிறோம்? ஒருவேளை ஆண்டவர் அன்புள்ளவர் என்பதனாலே, அவருடைய அன்பினாலே ஈர்க்கப்பட்டவர்களாய் அவரை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கலாம். ஆனால் அவர் பரிசுத்தமுள்ளவர். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பரிசுத்தத்திலே அவருடைய எதிர்பார்ப்புக்கு குறைவுபடும் பொழுது நாம் பயத்தோடும் நடுக்கத்தோடும் அவரண்டை கிட்டிச் சேர்ந்து அவருடைய பரிசுத்தத்திற்காக கெஞ்ச கடமைப்பட்டுள்ளவர்களாயிருக்கிறோம். நம்மை இயேசு கிறிஸ்துவைப் போல மாற்றுவதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. ஆனால் அதை குறித்த அக்கறை, ஜாக்கிரதை, ஆசை நம் ஒவ்வொருவருக்கும் தேவை. நீதியின் மேல் பசி தாகமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று வேதம் சொல்கிறது. நாமும் அவருடைய வருகையிலே அவரை மகிழ்ச்சியோடு தரிசிக்கும்படியாக பரிசுத்தமாய் வாழ நம்மை அர்ப்பணிப்போமா?
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585 4640 4640. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. நீ எழும்பி காரியத்தை நடப்பி, கர்த்தர் உன்னோட இருப்பாராக. 1 நாளாகமம் 22:16. நீ எழும்பி காரியத்தை நடப்பி, கர்த்தர் உன்னோட இருப்பாராக. 1 நாளாகமம் 22:16.